الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَصَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِنْ رَبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா, சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் நம் உயிரிலு மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மஃஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னு நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. இந்த பள்ளிவாசலினுடைய உருவாக்கத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்த முன்னோர்களான நல்லோர்கள், தற்போது கடமையாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு தஆலா குறையில்லாத நற்கூலியை வழங்கியருள்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். உணர்ச்சி வசப்பட்டு சத்தமாக தன் தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், என் அருமை தோழர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்ன மாதம் என்று உங்களுக்கு புரிகிறதா? இந்த மாதத்தில் நான் அறிந்த அளவுக்கு நீங்கள் விடயங்களை அறிவீர்களேயானால் பராமுகமாக, அலட்சியமாக, பொடுபோக்காக இருக்க மாட்டீர்கள். அது எந்த மாதம் தெரியுமா? எம்மிடத்திலே வந்து இன்று 7வது நாளாக இருக்கின்ற ஷஅபானுடைய மாதம். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரமலானுடைய காலத்தை போல இந்த ஷஅபான் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், நபியே நாயகமே, இந்த ஷஅபானிலும் எங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டதா என்று கேட்கின்ற அளவுக்கு ஷஅபான் முழுவதும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதற்காக இந்த ஷஅபானிலே அதிகமாக நோன்பு நோக்கிறீர்கள் நபியே நாயகமே? சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துர்ஃபஉ ஃபீஹில் அமால், அடியார்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கின்ற மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். فأحب أن يرفع عملي وأنا صائم. என்னுடைய அமலை அல்லாஹ் பார்க்கிற நேரத்தில் நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அதனால் ஷஅபானிலே நான் முழுமையாக நோன்பு நோக்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 1 முதல் 15 வரைக்கும் நோற்றுக் கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் எம் மத்தியில். அப்படித்தான் ஆரம்ப 15 நாட்கள் நோக்க முடியவில்லையா? இந்த 15 நாட்களில் வருகின்ற திங்கள் வியாழனில் நோன்பு நோற்றுக் கொள்ளக்கூடிய முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். அதையும் தவறவிட்டு விடுகிறோமா? இந்த மாதத்திலே வருகின்ற பிறை 13, 14 மற்றும் 15 ஆகிய வெள்ளை நாட்களிலே நோற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அளப்பெரிய நன்மைகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அந்த நன்மைகளை நாம் தெரிய வேண்டும் என்றால் நாளை நாம் மஹ்ஷருக்கு செல்ல வேண்டும். உடலிலே ஆரோக்கியம் இருக்கிற நேரத்தில் இந்த நோன்பை நோற்றுக் கொள்ள வேண்டும். நோயாளியாகியதற்கு பிறகு 3 நேரம் உணவு உட்கொள்ள முடியாத நிலையிலே நோன்பு குடிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? எதை போல தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய உறவினர்களோடு, சொந்தங்களோடு, நெருங்கிய இனபந்துக்களோடு கதைக்காமல், பேசாமல், குரோதத்தோடு பல நாட்களாக, வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எழுந்து நடக்க முடியாத பலகீனமான ஒரு நோயாளியாக படுத்த படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கிறான். இப்போது நேரமெல்லாம் கண்களால் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறான். உறவினர்களை சந்திக்க முடியவில்லையே, பார்க்க முடியவில்லையே, என்ன பிரயோஜனம் இருக்கிறது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மஹ்ஷர் பெருவழியில் அல்லாஹ்வுடைய கேள்வி உங்களுக்கு இலகுவாக்கப்பட வேண்டுமா? சுலபமாக சுவர்க்க பாக்கியம் நுழைய வேண்டுமா? ஸில் மன் கதாக், உங்களை யாரெல்லாம் சேர்ந்து வாழாமல் துண்டித்து வாழ்கிறார்களோ நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள், மஹ்ஷரிலே உங்களுக்கு அல்லாஹ் கேள்வியை இலகுபடுத்துவான் என்று சொன்னார்கள். சுவன பாக்கியத்தை இலகுவாக நுழையக்கூடிய அருமையான பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் யாருக்கு தெரியுமா? எங்களை ஒதுக்கி வாழ்கிறார்களே, சலாம் சொன்னால் பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்களே, இவர்களை நாடி நீங்கள் செல்லுங்கள், அவன் உன்னை வெறுத்தால் என்ன, உனக்கு பதில் சொல்லாவிட்டால் என்ன, உன்னுடைய வருகையை பார்த்து கதவை திறக்காவிட்டால் என்ன, நீ செல், அது உன்னுடைய பங்கு, அது உனக்கு இருக்கின்ற நற்குணம், அது நபிமார்களிடத்திலே இந்த சிறந்த குணம். சொன்னார்கள், ஸில்மன் கதஅக், உன்னை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நீ சேர்ந்து வாழ்ந்து கொள், உனக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீ மன்னித்து விடு. ஏன் தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறோமா இல்லையா? நாம் எத்தனை பேரை மன்னித்தோம்? நாம் நம்முடைய சகோதரர்களை, சகோதரிகளை, உறவுகளை, இன பந்துக்களை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கிறோம். லா யத்குலுல் ஜன்னத காத்திஉ, குடும்ப உறவினர்களை துண்டித்து வாழ்பவர்கள் ஒரு காலமும் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கோபித்துக் கொண்டே இருக்கிறோம், நாம் இருக்கிறோம், நாம் யாரோடு கோபித்தோமோ அவர்கள் மண்ணறைக்கு சென்று விட்டார்கள். யாரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்பது? யாரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்பது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எத்தனை பல ஜனாசா செய்திகளை நாளாந்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். 40லும் 50லும் 10லும் 15லும் 40லும் 45 வயதில் வாழ வேண்டிய வயதிலே ஜனாசாவாக சந்தூக்கிலே சுமந்து செல்லப்படுகிறார்களா இல்லையா? நாங்கள் என்ன இந்த உலகத்திலே கட்டியாள வந்தவர்களா? எங்களுக்கென்று மௌத் இல்லையா? எத்தனை மக்களை வாடும் வீடுமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், சுற்றி கொண்டிருக்கிறார்கள் நோயாளிகளாக. எல்லா நாளும் இப்படி ஆட்டம் பாட்டம் குதித்துக் கொண்டே இருக்க போகிறோமா நாம்? இந்த நோயும் நம்பலங்களும் வலிகளும் எங்களுக்கு வராதா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, புரிந்து கொள்ள வேண்டும், மன்னிக்கின்ற மனிதனை அல்லாஹ் மன்னிக்கின்றான், மன்னிக்கின்ற மக்களை அல்லாஹ்வுடைய மலக்குகள் விரும்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய அழகு திருநாமங்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் ஒரு அழகிய பெயர் என்ன தெரியுமா? காஃபிர், மன்னிக்க கூடியவன். அந்த மன்னிக்க கூடிய அல்லாஹ்வுடைய தயாள குணம் யாருக்கு இருக்கிறதோ அல்லாஹ் அவரை தன்னோடு அரவணைத்துக் கொள்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் பொழுது சுவர்க்கமும் நரகமும் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது. சுவர்க்கம் சொல்லுகிறது நரகத்தை பார்த்து, நரகமே சுவர்க்கத்திற்குள் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் யார் தெரியுமா? அல்லுஆஃபா, மக்களிலே பலகீனமான மக்கள் இருக்கிறார்களே, யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள், அசாதாரண நிலைமையிலே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹுடைய நெருக்கத்திலே தொடர்பிலே மிகவும் உருக்கமாக இருப்பார்கள். மக்கள் பார்வையிலே மிகவும் மிஸ்கீன்களைப் போல, பரதேசிகளைப் போல கணக்கெடுக்கப்பட மாட்டார்கள். இப்படியான பலகீனமான மக்கள் சுவர்க்கத்திலே அதிகமாக இருக்கிறார்கள் என்று சுவர்க்கம் சொன்னது. அடுத்த மக்கள் யார் தெரியுமா? வல் மசாகீன், மிஸ்கீன்களும் சுவர்க்கத்திலே அதிகமாக இருக்கிறார்கள் என்று சுவர்க்கம் சொன்னது. அதற்கு நரகம் பதில் சொன்னது, சுவர்க்கத்தை பார்த்து, நரகமே என் வயிற்றுக்கு, இந்த சொர்க்கமே என் வயிற்றுக்குள் அதிகமாக இருக்கக்கூடிய நரகவாதிகள் யார் தெரியுமா?
அல்லாலிமூன்.
சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறார்களே, அநியாயக்காரர்கள் நரக வயிற்றுக்குள் என்னுள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நரகம் சொன்னது. ஷைஹுன் ஜானி, விபச்சாரம் செய்யக்கூடிய வயோதிகன் என்னுள் அதிகமாக இருக்கிறான் என்று நரகம் சொன்னது. விபச்சாரம் செய்யக்கூடிய வயோதிபன். அடுத்ததாக, ஏழ்மையோடு கஷ்டத்தோடு வறுமையோடு வாழ்கிறான், பெருமையோடு கர்வத்தோடு நடந்து கொள்கிறான், பெருமையடிக்கக்கூடிய ஏழை என் வயிற்றுக்குள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நரகம் சொன்னது. மன்னான், மக்களுக்கு செய்த உதவியை சந்தர்ப்பம் பார்த்து சொல்லி காட்டுகிறார்களே, இவர்கள் என்னுள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நரகம் சொன்னது. யாராவது உங்களிடத்தில் ஒரு உதவியை கேட்டு வந்து விட்டால், உங்களுடைய இடது கை தெரியாத அளவுக்கு வலது கையினால் ரகசியமாக செய்து கொள்ளுங்கள், செய்த உதவியை உடலிலே உயிர் இருக்கின்ற வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், யாருக்கும் சொல்லி காட்டி விடாதீர்கள். மூன்று பேர் நாலு பேர் ஒன்று கூடிவிட்டால், எதையாவது ஒன்றை பார்க்கிற நேரத்தில் நீங்கள் யாருக்கு உதவி செய்தீர்களோ அவன் உங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்யவில்லை என்றால் சந்தர்ப்பம் பார்த்து சொல்லி காட்டி விடாதீர்கள். உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது சுகமில்லை, வருத்தம், வலி, அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உரிமைகளை செய்கிறீர்கள், கணவன் மனைவி சண்டையின் போது கணவன் மனைவியை பார்த்து செய்த உதவிகளை சொல்லி காட்டி விடாதீர்கள். ஒரு மனைவியானவளும் அப்படித்தான். கணவனுக்கு செய்யக்கூடிய உதவிகளையும் உபகாரங்களையும் கடமைகளையும் ஒரு மனைவியானவளும் கணவனுக்கு சொல்லி காட்டிவிடக் கூடாது. எங்களுடைய பிள்ளை செல்வங்கள் சிறுவர்களாகி இருக்கிறார்கள். வளர்ந்து வளர்ந்து வாலிபர்களாகி உழைக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து நாம் எதிர்பார்த்த ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு சிறுவயதிலே கல்வியிலும் வாழ்க்கையிலும் செய்த அனைத்து உதவிகளையும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டுவார்கள். இப்படி இப்படி எல்லாம் நான் உன்னை பார்த்தேன், கவனித்தேன், நீ இப்போது இப்படி நடந்து கொள்கிறாய் சொல்லி காட்டாதீர்கள். யாருக்கு எதனை செய்தாலும் எந்த உதவியாக இருந்தாலும் லா யதுகுலுல் ஜன்னத மன்னன், செய்த உதவியை சொல்லி காட்டுபவன் சொர்க்கம் விளைய மாட்டான். நரகம் சொன்னது சொர்க்கத்தை பார்த்து உதவி செய்துவிட்டு சொல்லி காட்டி திரிகிறார்களே, இவர்கள் நரக வயிற்றுக்குள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னது. அடுத்ததாக சொன்ன அடுத்த மனிதன் யார் தெரியுமா? தாய் தகப்பனுக்கு நோவினை செய்யக்கூடிய பிள்ளைகள். தாய் தகப்பனுக்கு நோவினை செய்யக்கூடிய பிள்ளைகள் நரகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். நோவினை என்றால் என்ன? அடித்து வீட்டை விட்டு விரட்டுவது மட்டுமா? தாயோ தகப்பனோ ஒரு பிள்ளையை பார்த்து வா என்று அழைத்து அந்த பிள்ளை தாய் தகப்பனுடைய அழைப்புக்கு செவிமடுக்காமல் வரவில்லை என்றால் பிள்ளை தாய்க்கும் தகப்பனுக்கும் மாறு செய்து விட்டான். எங்கோ ஒரு பயணத்திற்காக மகன் தயாராகிக் கொண்டிருக்கிறான். எங்கு செல்லுகிறான், யாரோடு செல்லுகிறான் என்று நமக்கு விளப்பம் இல்லை, தெளிவில்லை, அவனும் சொல்லவில்லை. தாயும் தகப்பனும் காலத்தின் நேரத்தின் பொறுமதியை அறிந்து சொல்லுகிறார்கள், மகனே நீ போகாதே. தாய் தகப்பனுடைய சொல்லை மீறி போவது தாய் தகப்பனுக்கு செய்த அநியாயம். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகனுக்கு 36 வயது, ஒரு நாள் கூட என்னுடைய மகனை இங்கே வா என்று நான் அழைத்தது கிடையாது. ஏன் தெரியுமா? நான் அழைத்து அவன் வரவில்லை என்றால் அவன் பெற்றோருக்கு மாறு செய்தவனாக நரகத்திற்கு சென்று விடுவானே. அதனால் என்னுடைய மகனை நான் ஒரு நாள் கூட அழைத்தது கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெற்றோருக்கு அநியாயம் செய்வது பெரும் பாவங்களில் ஒன்று. அதிலும் வயோதிபர்களாக இருக்கின்ற தாயும் தகப்பனும் நோயாளிகளாக இன்று வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் இன்று எழுந்து நடக்க முடியாத நோயாளிகளாக இருக்கிறார்கள். 3 நேர சாப்பாடு உண்ணுகிறார்களோ இல்லையோ, மருந்துகளும் மாத்திரைகளும் குடித்து குடித்து அவர்களுடைய கால நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான வயோதிப தாயோடும் தந்தையோடும் இரக்கமாக கனிவாக அன்பாக நடந்து கொள்ளுமாறு அல் குர்ஆன் பணிக்கிறது. எத்தனையோ பல தாயும் தகப்பனும் எழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையில் மாதக்கணக்கில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மலம் கழித்துக் கொண்டும் சிறுநீர் கழித்துக் கொண்டும் அதே இடத்தில் இருக்கிறார்கள். தான் என்ன செய்கிறேன் என்பதே அவர்களுக்கு தெரியாத நிலைமை அது. புரிந்தா செய்கிறார்கள்? அல்லாஹ் அப்பேற்பட்ட நிலைமையை வயதை யாருக்கு கொடுப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 பரலான தொழுகையை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பார்கள், அல்லாஹுமே இன்னி அஊது பிக மின் அன் உரத் இலா அர்தலில் உமர், யா அல்லாஹ், நீண்ட ஆயுளை எனக்கு தந்து இந்த பூமியிலே என்னை சோதிப்பதிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. நீண்ட ஆயுள், 70 வயது, 7 புள்ள செய்யற வேலை இருந்து கொண்டு செய்வாங்க. 85 வயது, 8 புள்ள செய்கிற வேலைகளை செஞ்சு கொண்டிருப்பாங்க. அப்படியான வாழ்க்கையை அல்லாஹ் சில பேருக்கு மாற்றி விடுவான், நோய்களின் மூலமாக, வயோதிபத்தின் மூலமாக. 5 பரதான தொழுகைக்கு பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஆயுள் கிடைத்து சோதிக்கப்படுவதிலிருந்து துஆ கேட்டார்கள். உங்களோட கண்ணுக்கு முன்னால் இருக்கிற இந்த போர்டில் அந்த துஆ இருக்குது. பரலான தொழுகைக்கு பின்னால் நபி அவர்கள் தொடர்ந்து ஓதி வருவார்கள். நீண்ட நெடிய ஆயுள், அது யாருக்கு வரும் தெரியாது. அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? விரும்பியவர்களுக்கு கொடுப்பான். வந்தவர்கள் பொறுமையோடு தாயை தகப்பனை கவனிக்க வேண்டுமே ஒழிய, சி என்ன வேலை செய்றீங்க ஒரு வார்த்தை நாவால பேசிடாதீங்க. ஏன் தெரியுமா? அவர்களாலதான் உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டில் இருக்கிற வயோதிப தாய் தகப்பனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறான். நோயாளியாக இருக்கிற தாய் தகப்பனை நீங்க கடிந்து பேசாதீங்க, உள்ளத்தால வெறுத்துறாதீங்க, அவர்களை பாரமாக நினைக்காதீங்க, பாரமாக நினைத்துக் கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? யாராவது அந்த தாய் தகப்பனை கடிந்து உள்ளத்தால வெறுத்து விட்டால் அந்த நிலைமையை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காமல் அவர்களை அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டான். இன்னும் சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஆரம்ப காலத்தில் தகப்பன் நல்லா உழைத்து வியாபாரம் செய்து கை நிறைய சம்பாதிச்சிருப்பார், இப்ப வயது சென்று விட்டது, வீட்டோட இருந்து கொண்டிருக்கிறார், வருமானம் இல்லை, பிள்ளைகள் வரமாட்டார்களா, ஏதும் தரமாட்டார்களா, பிள்ளைகளின் வருகையும் கையையும் பெற்றோர்கள் ஏங்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறார். ஒரு வாலிபன் வருகிறான், வந்து சொன்னான், நபியே நாயகமே, என்னுடைய தந்தையை பற்றி முறையிடுவதற்கு நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், என்னுடைய தந்தையை நீங்கள் அழைத்து கொஞ்சம் விசாரிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், உங்களுடைய தந்தையை அழைத்துக் கொண்டு வாருங்கள். அழைத்துக் கொண்டு வருகிறார் ஒரு வயோதிபர், கூணல் முதுகோடு குனிந்த நிலையிலே வருகிறார். அவருடைய வருகையை கண்ட நபி அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து எழுந்து சென்று அந்த வயோதிபருக்கு அருகாமையில் சென்று அவருடைய கையை பிடித்துக் கொண்டார். வயோதிபர்களுக்கு, மூத்தவர்களுக்கு, பெரியவர்களுக்கு மரியாதை செய்தால் நாளை ஒரு நாள் அந்த நிலைமைக்கு நீங்கள் வருகிற நேரத்தில் உங்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் சாட்டுவான். இதுதான் வாழ்க்கை. வயோதிபர்களுக்கு மரியாதை செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுந்து சென்றார்கள், வயோதிபருடைய கையை பிடித்தார்கள். வயோதிபர் சொன்னார், நபியே நாயகமே, வர சொன்னீங்களாமே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய மகன் உங்களுக்கு எதிராக நிலத்தில் முறையிட்டு இருக்கிறான். அப்படியா? என்னுடைய மகன் நபியே நாயகமே என்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறான்? அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய பணம் சொத்துக்களை எல்லாம் அவனிடத்தில் கேட்காமலேயே நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்களாம். உங்களுடைய மகன் உங்களுக்கு எதிராக முறையிட்டு இருக்கிறான். நிலத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த வயோதிபர் நபிகளாருடைய முபாரக்கான முகத்தை பார்க்கிறார். அந்த வயோதிபருடைய இரண்டு கண்களிலிருந்தும் கண்ணீர் வடிகிறது. அந்த வயோதிபர் சொன்னார், நபியே நாயகமே, மகன் சொல்லுவதெல்லாம் உண்மைதான். ஒரு காலம் இருந்தது, கை நிறைய சம்பாதித்தேன், வெயில் மழை இரவு பகல் பார்க்காமல் உழைத்தேன், சம்பாதித்தேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்ட பிள்ளைக்கு என்ட பிள்ளைக்குண்டு தான் கொடுத்தேன். இன்றைக்கு உழைக்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லை, வியாபாரம் செய்ய முடியாது, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கும் பசி தாகம் இருக்குது, கேட்டா தருகிறான் இல்லை, என் மகண்ட சொத்து செல்வந்தானே என்று அவனிடத்திலே கேட்காமலே நான் எடுத்துக்கொள்கிறேன், ஏண்டா அவனுக்கு கேட்டு தாரான் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். சொல்லிவிட்டு மகனை பார்த்து சொன்னார்கள், உங்களோட தந்தையுடைய கண்ணீர் அல்லாஹ்வுடைய நரகத்திற்கு உங்களை அழைத்து சென்று விடும். தாய் தகப்பனுடைய சந்தோஷத்தில் தான் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இருக்கிறது. தாய் தகப்பன் எப்போது ஒரு பிள்ளைய வெறுத்து ஒதுக்கி விடுகிறார்களோ அல்லாஹும் அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெரியவர் வயோதிப தந்தையை பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெரியவரே, அழாதீர்கள், உங்களுடைய மகனுடைய சொத்துக்களும் உங்களுடைய மகனும் உங்களுக்கு தன் சொந்தம், நீங்க கேட்காம வேண்டிய அளவுக்கு எடுத்துக் கொள்ளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினாங்க. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எத்தனை பெற்றோர்கள் இன்று இலைமறை காயாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்க. முன்னாள் பணக்காரர்கள் ஆரம்ப காலத்தில் செல்வத்தோட, செழிப்போட, வளத்தோட சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்ந்தவங்க, இன்றைக்கு வருமானம் இல்ல, வசதி இல்ல, வயோதிபம் உண்பதற்காக இல்லாவிட்டாலும் கூட வைத்தியர்கள் கொடுக்கிற மருந்து மாத்திரைகளை வாங்குறதுக்கு கூட வழி இல்லை. பிள்ளைகள் வரமாட்டானா, எவ்வளவாவது கையில தரமாட்டானா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதுவும் தாய் தகப்பனுக்கு செய்கின்ற அநியாயம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நரகம் சொல்லுகிறது, பெற்றோருக்கு நோவினை செய்கின்ற பிள்ளைகள் என்னுடைய வயிற்றுக்குள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நரகம் சொன்னது. அடுத்ததாக சொன்னது, போதை வஸ்து பாவனையாளர்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களும் என் வயிற்றுக்குள் அதிகமாக இருக்கிறார்கள். போதை என்றால் என்ன? தற்கால இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், சிகரெட், பீடி இவைகளும் கூட, இவைகள் கூட மக்களுக்கு, உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்து விளைவிக்கக்கூடியவைகள், இவைகளை அனுபவிப்பதும் ஹராம் என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறுதியாக நரகம் சொன்னது, ஒரு கடனாளி கடனை கொடுக்காமலேயே வஃபாத் ஆகிவிட்டார், அந்த கடனாளியுடைய கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரைக்கும் அவரும் என்னுள் அதிகமாக இருப்பார் என்று நரகம் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறார்கள். ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. வளமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகையை முன்னின்று இமாமாக தொழுவிப்பார்கள். தொழுவிப்பதற்கு முன்னால் ஒரு கேள்வியை கேட்பார்கள், இந்த ஜனாசா யாருக்கேனும் கடன் கொடுக்க இருக்கிறதா? வளமையை போல அந்த கேள்வியை கேட்கிறார்கள். அந்த சபையில இருந்த ஒரு சஹாபி சொன்னார், நபியே நாயகமே, இந்த ஜனாசா எனக்கு 3 திருஹங்கள் கடன் தர வேண்டும். 3 லட்சமோ 30 லட்சமோ 3 கோடியோ அல்ல, 3 திருஹம் எனக்கு கடன் தர வேண்டும் நபியே நாயகமே, தராமலேயே அவர் வஃபாத் ஆகிவிட்டார் என்று சொன்ன போது, தொழுகை நடாற்றுவதற்கு தயாராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முசல்லாவிலிருந்து அப்படியே அகன்று விலகி செல்லுகிறார்கள். சொன்னார்கள், உங்களுடைய சகோதரர்கள் நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள், என்னால் முடியாது. அந்த சபையில இருந்த இன்னொரு நபித்தோழர் அபு கதாதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். நபியே நாயகமே, அந்த சஹாபியுடைய 3 திருஹங்களுடைய கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன், நீங்கள் தொழுவியுங்கள் யா ரசூலல்லாஹ். அந்த கடனை பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அவர்கள் வந்து அந்த ஜனாசாவுடைய தொழுகையை முன்னின்று தொழுவித்தார்கள். எத்தனை பல பேர் கடனாளிகளாக இன்று மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் கடனாளிகளாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவரிடத்திலே வாங்கின கடன் தான் 4 பேருக்கு தெரியும். 4 ஆண்டம் பாவித்துக் கொண்டிருந்த அவர்களுடைய தொலைபேசியினுடைய கரண்ட் பில், அவர்களுடைய 4 ஆண்ட மாதாண்ட பில்லை கூட கட்டாத நிலை, இந்த கடனை யார் நிறைவேற்றுவது? தொலைபேசி பில் கூட அவருடைய கடனா இல்லையா? வீட்டுக்கு பாவித்த மின்சார கடன் கடனா இல்லையா? யாருக்கு கடன்? அரசாங்கத்திற்காக இருக்கலாம், நிறுவனத்துக்கு கடனாக இருக்கலாம். இதனை யாராவது ஒருவர் கட்டவில்லை என்றால் அது அவர்களுக்கு நரகத்தை நிரந்தரமாக்கி விடுமா இல்லையா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வருகிறார். நபியே நாயகமே, நான் கவலையோடு இருக்கிறேன், நிம்மதியெல்லாம் போய்விட்டது, வீட்டுக்கு சென்றால் நிம்மதி இல்லை, மனைவி பிள்ளைகளோடு சிரித்து பேச முடியவில்லை, பசி இல்லை, தூக்கம் இல்லை, அவ்வளவு கடனாளியாக நான் இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு துஆவை உனக்கு சொல்லி தருகிறேன், காலையில் 3 தடவைகள், மாலையில் 3 தடவைகள் ஓதி வாருங்கள், ஓதிவிட்டு சும்மா வீட்டோடு உட்கார்ந்து கொள்ளாதீர்கள், முயற்சி செய்து தொழில் செய்யுங்கள். اللهم اني اعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبه الرجال رواه البخاري. இந்த துஆவை ஒவ்வொரு நாள் காலையில 3 தடவை, மாலையில 3 தடவை ஓதி வாங்க, தொழில் செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, தொழுங்க, அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க, உங்களோட கவலைகளையும் கடன்களையும் அல்லாஹ் போக்கி விடுவான். அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு சிரித்த முகத்தோடு மஸ்ஜித் நபவியிலே காணப்படுகிறார். சொன்னார்கள், நபியே நாயகமே, முயற்சி செய்தேன், தொழுதேன், அல்லாஹ்விடத்திலே கையேந்தினேன், அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய கவலைகளை அல்லாஹ் போக்கிவிட்டான், என்னுடைய கடன்களையும் அல்லாஹ் இல்லாமலாக்கிவிட்டான், சந்தோஷமாக இருக்கிறேன். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நரகம் சொல்லுகிறது, சுவர்க்கத்தை பார்த்து இவ்வளவு பேரும் என்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்து 2 பேரும் பேசாமல் இருந்து கொள்ளுங்கள், உங்க 2 பேரையும் படைச்சது நான், யாருக்குள்ள யார போடணும்ன்றது எனக்கு தெரியும் என்றான் அல்லாஹ். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சுவர்க்கமும் அடியார்களுக்காகத்தான், நரகமும் அடியார்களுக்காகத்தான். இந்த ரெண்டை தெரிவு செய்கின்ற உரிமையை அல்லாஹ் அடியானுடைய கையிலே தான் கொடுத்திருக்கிறான், அடியானுடைய கையிலே கொடுத்திருக்கிறான். இறுதியாக சில விடயங்களை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் இருக்கின்ற மூன்று மனிதர்களை எல்லா சுவர்க்கங்களும் வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். எப்படியாவது எந்த சொர்க்கத்துக்குள்ளையாவது போனா போதும் நினைக்கிற மனிதனை பார்த்து எல்லா சுவர்க்கங்களும் ஆசைப்படுகிறது, இவன் எனக்குள் வரமாட்டானா, இவன் எனக்குள் வரமாட்டானா என்று எல்லா சுவர்க்கங்களும் மூன்று மனிதர்களை எதிர்பார்க்கிறது என்று சொன்னார்கள். அந்த மூன்று மனிதர்களில் ஒருவன் யார் தெரியுமா? தாலில் குர்ஆன். குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகிறார்களே, இவர்களை பார்த்து எல்லா சுவர்க்கங்களும் என்னுள் வரமாட்டாயா என்று எதிர்பார்க்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது மனிதன் ஹாஃபிழுல் லிஸான், தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள கூடியவன். குறம் பேசுவதிலிருந்தும், பொய் சொல்லுவதிலிருந்தும், கோள் சொல்லுவதிலிருந்தும், மற்றவர்களுடைய குறைகளை பேசுவதிலிருந்தும், அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலிருந்தும் யார் ஒருவர் தன் நாவை பாதுகாத்துக் கொள்கிறானோ அப்பேற்பட்ட நல்ல மனிதனை எல்லா சுவர்க்கங்களும் எதிர்பார்க்கின்றன. மூன்றாவது மனிதன் நோன்பு நோக்கக்கூடிய மனிதன். அது ரமலானுடைய நோன்பாக இருக்கலாம், அவ்வப்போது வந்து செல்லுகின்ற சுன்னத்தான நோன்புகளை நோக்கக்கூடிய மனிதனாக இருக்கலாம். இப்பேற்பட்ட மக்களை எல்லா சொர்க்கங்களும் எதிர்பார்க்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இப்னு உமர், உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் சொல்லி தருகிறேன், அந்த துஆவை நீங்கள் ஓதி வாருங்கள், உங்களுக்காக சுவர்க்கத்தின் எட்டு கதவுகளும் திறக்கப்படும், நீங்கள் விரும்பின வாசலின் ஊடாக அந்த சுவர்க்கத்திற்கு நுழைந்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், என்ன தெரியுமா, அழகிய முறையில் உதவெடுத்ததற்கு பிறகு யாரோடையும் கதைக்காம அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு, இரண்டாம் கலிமா ஷஹாதா. சின்ன வயசுல, ஏழு வயசு எட்டு வயசுல நாங்க தாலீம் குர்ஆனையும் குர்ஆனை ஓத போற காலத்திலேயே அஞ்சு கலிமாக்கள் எங்களுடைய ஆலிம்கள் எங்களுக்கு பாடமாக்கி தந்திருக்கிறாங்க. மிகவும் பத்திரமாக கல்வில வச்சு பூட்டி பாதுகாத்து வச்சிருக்கிறோம், எங்க ஓதுறது எப்ப ஓதுறது தெரியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதூ எடுத்ததற்கு பிறகு கலிமா ஷஹாதாவை ஓதி வாருங்கள், சுவர்க்கத்தின் எட்டு கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படும், நீங்கள் விரும்பின வாசலின் ஊடாக அந்த சுவர்க்கத்திற்கு நுழைந்து கொள்ளலாம் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமிலே மேற்படி நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அல்லாஹ் எமக்காகத்தான் படைத்திருக்கிறான். நாம் நன்மைகள் செய்ய கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவ்வப்போது பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். உன்னதமான ரமலானுடைய காலம் எங்களை எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. கடந்த வருடங்களில் இதே ஷஅபானில எங்களோடு இருந்த எத்தனையோ பல மக்கள் வஃபாத்தாகி மண்ணறைக்கு சென்று விட்டார்கள். இன்று அவர்கள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் ரமலான் வரை இருக்கிறது. அந்த ரமலான் எங்களிடத்தில் வர வேண்டும். அதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும், துஆ கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலும் ஷஅபானிலும் அதிகம் அதிகமாக அமல்களில் ஈடுபட்டார்கள். அந்த ரமலானை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்தார்கள். அப்பேற்பட்ட கண்ணியமான ஒரு மாதம் எங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது. நாட்டிலும் உலகத்திலும் நடைபெற வேண்டிய நடப்பு விவகாரங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். எதுவும் எப்படியும் இருக்கலாம். உலக விவகாரங்களை வைத்து ஒரு மூமின் ஆச்சரியப்படக்கூடாது, அவன் வியப்படையக்கூடாது, நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் ஒரு மூமினுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறார். ஒரு மூமினுடைய அனைத்து விவகாரங்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். விலை உயர்வாக இருக்கலாம், நாட்டிலும் உலகத்திலும் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய தொற்று நோய்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஈமான் சார்ந்த விடயங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே எல்லாம் நடக்கும் என்பதுதானே. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த கலக்கம் அந்த வியப்பு ஒன்றும் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்வோம், ஹலாலாக சம்பாதிப்போம், அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா பாவ மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் தொழுகையிலே கவனமாக இருக்கிறாரோ, தாய் தகப்பனை பேணி பாதுகாத்து அவர்களை பராமரிக்கிறாரோ, குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ, அவர்களுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் இலகுவாக்கி விடுவான். மலை போல் வருகின்ற அனைத்து ஆபத்துக்களில் இருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எந்த கலக்கமோ எந்த கவலையோ எந்த பயமோ நமக்கு தேவையில்லை. எதிர்கால வாழ்க்கையை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்வோம். கடந்த காலங்களில் செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். எல்லாம் அல்ல, அல்லாஹ் எம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் அனைவர்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு யா அல்லாஹ் உடல் சுகத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து கபராளிகளாகிவிட்ட அந்த மருகவங்களுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்து நீண்ட ஆயுளை தந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய உடல் சுகத்தையும் ஈமானையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கை செய்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக எமது பிள்ளைகளை யா அல்லாஹ் நீ எங்களுக்கு கபூல் செய்து தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை எனக்கு எங்களுக்கு நீ பிரகாசம் உள்ள நல்ல வாழ்க்கையாக தந்தருள்வாயாக. எங்கள் அனைவர்களுக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக. உன்னதமான ரமலானுடைய மாதத்தை இந்த வருடமும் அடைந்து அதிகமாக நோன்புகள் நோற்றி இரவெல்லாம் நின்று வணங்கி உன்னுடைய மேலான மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் சுவன பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த ரமலானை ரஹ்மத்தாக தந்தருள்வாயாக. எங்களுடைய ஆயுளை நீளமாக்கி வைப்பாயாக. வாஆகிர தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.